நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
நண்பர்களே, மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமானது உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதையும் விட மேலானது காற்று, தண்ணீர் இல்லீங்களா? வெறுமனே தண்ணீரை குடிச்சிட்டு நிறைய நாட்கள் உயிர் வாழலாம்னு சொல்றாங்க. அதே போல காத்த மட்டும் சுவாசிச்சுக்கிட்டே உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மூச்சு நம்ம உடல் நலத்துக்கு மிக மிக முக்கியமா இருக்கு இல்லீங்களா? மூச்சு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லாம அனிச்சியா அது நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மூச்சல நம்ம கவனத்தை செலுத்தி அதை கட்டுப்படுத்தி செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் நம்மளுக்கு வந்து சேருது அப்படிங்கிற நிறைய தகவலை நம்மளுக்கு கொடுக்க போறாங்க ஓய்வு பெற்ற பேராசிரியர் எஸ் தேவராஜன் அவங்க. நிகழ்ச்சியை கேட்போமா?
இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில நீங்க பிராணாயாமம் அப்படின்னு சொல்ற இந்த மூச்சு பயிற்சியை பத்தியான விளக்கங்கள் சொல்ல இருக்கீங்க. இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கறது எப்படி செய்யறதுன்னு நமக்கு வந்து நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் அது பற்றிய ஒரு முன்னுரை மாதிரி ஒரு விளக்கம் ஒண்ணு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
பொதுவாக நம் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் என்று சொல்லும் பொழுது பரு உடல், திடப்பொருள், நீர், நீர் சத்து, வெப்பம், காற்று, ஆகாசம் என்ற ஐந்து பூதங்களால் ஆனது நம்முடைய உடல். இந்த உடலை சுத்தப்படுத்துவதற்கு இந்த யோக கலையில் ஆசனங்கள், மூச்சு பயிற்சி மற்றும் முத்திரைகள், பந்தங்கள், தியானம் என்ற அனைத்து வகைகளும் உள்ளன. அவற்றில் மூச்சு பயிற்சி செய்வதனால் என்ன பலன், எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிறிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். மூச்சு என்றால் சாதாரணமாக உடலில் காற்றை உள்ளே வாங்கி அந்த உள்ளே வாங்கிய காற்று நுரையீரலில் சென்று நுரையீரலில் அசுத்த ரத்தம் வந்து அசுத்த ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயுவை எடுத்துக்கொண்டு வெளியேற்றிவிட்டு இக்காற்றில் உள்ள ஆக்சிஜன் பிராணவாயுவை ரத்தத்தில் கலந்து மீண்டும் அது இருதயத்திற்கு சென்று உடல் முழுவதும் பரவுகின்றது. இதுபோன்று செய்யும் பொழுது இந்த காற்றின் அளவு எவ்வளவு நம் உட்கொள்கிறோம், சுவாசிக்கிறோம் என்பது பற்றிதான் இந்த மூச்சு பயிற்சி விளக்குகின்றது. நம் சாதாரண நிலையில் நாம் மூச்சு வாங்கும் பொழுது நம்முடைய நுரையீரல் ஏழில் ஒரு பங்குதான் திறனோடு வேலை செய்கிறது. இந்தவாறு மூச்சு பயிற்சி செய்வதன் காரணமாக நம்முடைய நுரையீரலின் திறன் கொள்ளளவு 7 மடங்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்கு முன்னர் நாம் காற்று என்றால் சாதாரணமாக கரியமல வாயு மற்ற ஆக்சிஜன் பிராணவாயு என்று பொதுவாக கருதுகிறோம். நம் முன்னோர்கள் இந்த பிராணவாயு ஆக்சிஜனை 10 விதமான காற்றாக பிரித்திருக்கிறார்கள். அந்த காற்றானது தசவாயுக்கள் என்று கூறுவார்கள். அந்த தசவாயுக்கள் ஒவ்வொன்றினுடைய பணிகள் நம் உடலில் ஒரு சிறப்புமிக்க பணியை செய்கின்றது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது பிராணன் என்ற உயிர்காற்று முதல் வகையான காற்று பிராணன் என்ற காற்று. பிராணன் என்ற காற்று நமக்கு பசி, தாகம் என்ற இரண்டு செயல்களை உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்ற காற்று இந்த உயிர்காற்று பிராணன். இந்த பிராணன் என்ற காற்று மேலும் உண்ட உணவை செரிமானம் செய்வதற்கு ஏதுவாக உதவிகரமாக இருக்கின்றது. இரண்டாவது வகை உட்பிரிவு அபானன் என்ற காற்று. இந்த அபானன் என்ற காற்று நம்முடைய உடலிலே கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, திட திரவ கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு, மலம், சிறுநீர் போன்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த அபானன் என்ற வாயு பெரும்பங்கு வகிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய உடலிலே ஆண்களுக்கு விந்தணுக்கள் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்கள் உற்பத்திக்கும், பெண்களுக்கு சினைமுட்டை என்று சொல்லக்கூடிய கரு முட்டை உற்பத்திக்கும் இந்த அபான காற்று பெரும்பங்கு வகிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உடலிலே உள்ள இந்த மலவாய் தசைகளை இயக்குவதற்கும், இனவிருத்தி உறுப்புகளினுடைய தசைகளை இயக்குவதற்கும் இந்த அபானன் காற்று பெரும்பங்கு வகிக்கின்றது. மூன்றாவதாக இந்த வியானன் என்ற காற்று உடல் முழுவதும் பரவியுள்ள காற்று. உடல் முழுவதும் பரவியிருப்பதால், வியாபித்திருப்பதால் இதற்கு பெயர் வியானன் என்று கூறுவார்கள். இந்த வியானன் என்ற காற்றினுடைய பணி என்னவென்றால் செரிமானமான உணவை, சத்து பொருள்களை உடல் முழுவதும் பரவச் செய்வதற்கு இந்த வியானன் என்ற காற்று பிரிவு உபயோகரமாக இருக்கின்றது. இந்த உதானன் என்ற காற்று நம்முடைய தொண்டை பகுதியிலே மையம் கொண்டுள்ளது. இது பெரும்பாலும் நம்முடைய பேச்சு திறனுக்கும், பாட்டு பாடுவது போன்ற சில பேச்சாளர்கள் பேசுவதற்கு குரல் இனிமையாக இருப்பதற்கு இந்த உதானன் என்ற காற்று உதவிகரமாக இருக்கின்றது. இந்த உதானன் என்ற காற்று மேலும் நம்முடைய உடலிலே அந்த உமிழ்நீர் சுரப்பது தொண்டையிலே ஏதாவது உணவு உண்டபின் அதை விழுங்குவதற்கு உதவிகரமாக இருப்பது இந்த உதானன் என்ற காற்று பிரிவு. ஐந்தாவதாக சமானன் என்ற காற்று பிரிவு. இந்த சமானன் என்ற காற்று பிரிவு மறுபெயர் பரவல் காற்று என்று கூறுவார்கள். இந்த பரவல் காற்று என்பது உடலில் உள்ள 72,000 நாடிகளுக்கும் இந்த செரிமானமான சத்துக்களை அனைத்து நாடிகளுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய காற்று சமானன் என்ற காற்று. அடுத்ததாக நாகன் என்ற காற்று பிரிவு. இந்த நாகன் என்ற காற்று பிரிவு கண் விழிகளுக்கு சம்பந்தப்பட்டது. கண் பார்வை மற்றும் தொண்டையில் இருந்து சில பொருட்கள் வெளிவர வேண்டும் என்றால், அதாவது வேண்டாத பொருளை நாம் சாப்பிட்டிருந்தால் வாந்தியாக கொண்டு வரக்கூடிய திறன் படைத்தது இந்த நாகன் என்ற காற்று பிரிவு. அடுத்ததாக கூர்மன் என்ற காற்று பிரிவு. இந்த கூர்மன் என்ற காற்று பிரிவு கண் இமைகளை இயக்க செய்யக்கூடிய காற்று பிரிவு. இந்த கண் இமைகளை இயக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் ஸ்பரிசம், தொடு உணர்வு மற்றும் நம்முடைய உடலிலே மயிர்கூச்சரிதல் மற்றும் சிரிப்பு, முகலட்சணம் போன்ற விஷயங்களுக்கு இந்த கூர்மன் என்ற காற்று உதவிகரமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக கிருகரன் என்ற காற்று பிரிவு. அந்த கிருகரன் என்ற காற்று பிரிவு சுவாசிக்கும் பொழுது வேண்டாத பொருட்களை காற்றில் கலந்து நம் மூக்கிற்கு சென்று நுரையீரலை அடைந்து சில உபாதைகளை உண்டாக்குகின்றது. அவ்வாறு காற்றின் வழியாக செல்லக்கூடிய தேவையற்ற பொருட்களை இந்த கிருகரன் என்ற காற்று தும்மல் வழியாக வெளியே கொண்டு வருவதற்கு இந்த கிருகரன் என்ற காற்று உபயோகமாக இருக்கின்றது. பெரும்பாலும் பார்த்தால் பாக்டீரியாக்கள், வைரஸ் மற்றும் உள்ள கிருமிகள் காற்று வழியாக பரவக்கூடியது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது டிபி என்று சொல்லுவார்கள், காச நோய், இன்ஃபுளுவன்சியா என்று சொல்லுவார்கள், ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த மூன்று வகையான கிருமிகளையும் காற்றின் வழியாக மூக்கிற்குள் சென்று நுரையீரலை அடைந்தால் அந்த கிருமிகளை தும்மல் வழியாக வெளியே கொண்டு வருவது இந்த கிருகரன் என்ற காற்று வகையாகும். அடுத்தபடியாக தேவதத்தன் என்ற ஒரு காற்று பிரிவு. இந்த தேவதத்தன் என்ற காற்று பிரிவு பெரும்பாலும் நம்முடைய உடலிலே உணவுப் பொருட்களை செரிமானம் செய்து உடல் முழுவதும் பரவக்கூடிய பணியை செய்கின்றது. இறுதியாக தனஞ்சயன் என்ற காற்று பிரிவு. அந்த தனஞ்சயன் என்ற காற்று பிரிவு அதுவும் மிக முக்கியமான பணியை வகிக்கின்றது. மற்ற 9 வகையான உட்பிரிவான காற்று வகைகளெல்லாம் நாம் இறந்தால் வெளியே சென்றுவிட்டாலும் இந்த தனஞ்சயன் என்ற காற்று மட்டும் உடலிலே இருந்து 3 நாட்கள் வரை வேதியியல் மாற்றங்களை உண்டு பண்ணி உடலை வீங்கச் செய்யும். அதனால்தான் இந்த காற்றை வீங்கல் காற்று என்று கூறுவார்கள். இந்த வீங்கல் காற்று இறந்த பிறகு கபாலத்தின் வழியாக இது வெளியே செல்லும். அதாவது உடலை தகனம் செய்தால், எரித்தால் மண்டையோடு பிளந்து அதன் வழியாக இந்த தனஞ்சயன் என்ற காற்று வெளியே வரும். மற்ற காற்றுகள் எல்லாம் வெளியே போன பிறகு இறந்த பிறகு வெளியே வரக்கூடிய காற்று பிரிவு தனஞ்சயன் என்ற காற்று பிரிவு. அப்படி அல்லாது புதைக்கப்பட்டால் 3 நாட்கள் கழித்து அந்த வாயு கபாலத்தை வெடித்துக் கொண்டு அதன் வழியாக வெளியே வரும். இறப்பில் இந்த பணியை செய்வதோடு மட்டுமல்லாமல் பிறப்பிலும் இந்த காற்று தனஞ்சயன் என்ற காற்று பெரும்பங்கு வகிக்கின்றது. அதாவது கருப்பை விரிந்து இந்த குழந்தை வெளிவருவதற்கு இந்த தனஞ்சயன் என்ற காற்று ரொம்ப உதவிகரமாக இருக்கின்றது. ஆகவே இறப்பில் மட்டுமல்லாமல் பிறப்பிலும் இந்த காற்று மிக முக்கியமான பணியை, சுகப்பிரசவம் ஆகுவதற்கு தேவையான ஒரு காற்று என்று கூட கூறுவார்கள். இதுபோன்று இந்த காற்று பிரிவிலே நாம் பிராணவாயு என்று பொதுவாக சொல்லக்கூடிய காற்றில் இவ்வளவு நல்ல விஷயங்கள், ஒவ்வொரு காற்று பிரிவுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பணியை அமைத்திருக்கிறார் இறைவன். இந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது சாதாரணமாக காற்றை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவது மட்டுமல்லாமல் அந்த காற்றை எப்படி ஒழுங்குபடுத்தி நாம் உள்ளே இழுத்து வெளியே விடுவது என்பதுதான் மூச்சுப் பயிற்சி. மூச்சுப் பயிற்சி என்பது பிராணாயாமம் என்று வடமொழியிலே கூறுவார்கள். பிராணாயாம பயிற்சியை தான் நம் தமிழிலே மூச்சு பயிற்சி என்று சொல்லுகிறோம். இதனுடைய பணி என்னவென்றால், முன்பு கூறியது போல இந்த 10 வகையான பிராணவாயு ஆக்சிஜன் என்ற சொல்லக்கூடிய ஒரு காட்டிலே இவ்வளவு பிரிவுகள் இருக்கின்றன. இந்த அனைத்து பிரிவுகளும் ஒழுங்காக நம் உடலில் சேர்ந்து நம் மூச்சு காற்றில் கலந்திருந்தால் நம்முடைய உடல் மிக ஆரோக்கியமாக அனைத்து பணிகளும் செவ்வனவே நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்திலேதான் நமக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அவ்வாறு இல்லாமல் நாம் நோய் நொடியில்லாமல் வாழ்வதற்கு நாம் உள்ளெடுக்கும் காற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியிலே பல வகையான மூச்சு பயிற்சிகள் உள்ளன. அவற்றிலே முக்கியமான 3 மூச்சு பயிற்சி வகைகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி என்று கூறுவார்கள். ஆங்கிலத்திலே இதை டீப் பிரீத்திங் என்று சொல்லுவார்கள். வடமொழியிலே தீர்க்க சுவாசம் என்று கூறுவார்கள். இந்த ஆழ்ந்த சுவாசம் என்ற மூச்சு பயிற்சியை எவ்வாறு செய்ய வேண்டுமென்றால், ஒரு பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம் அல்லது இந்த 2 ஆசன வகைகளும் போட முடியவில்லை என்றால், சுகாசனம், நாம் சமணங்கள் போட்டு சாதாரண நிலையிலே ஒரு விரிப்பின் மேல் உட்கார்ந்து செய்யலாம். அதுவும் முடியவில்லை என்றால், கீழே உட்காருவதற்கு சிரமப்படும் வயதானவர்களாக இருந்தால் நாற்காலியிலே உட்கார்ந்து இடது கணுக்கால் மேல் வலது கணுக்கால் படுமாறு உட்கார்ந்து உடல் கழுத்து தலை நேராக இருக்குமாறு பார்த்துக்கொண்டு கண்களை மூடிய நிலையில் கைகளை சின்முதிரையில் வைத்து முட்டி மேல் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை மூடிய நிலையில் கைகளை சின்முதிரையில், சின்முதிரை என்பது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நுனிகள் தொட்டிருக்க வேண்டும். இவ்வாறு வைத்துக்கொண்டு கைகளை சின்முதிரையில் வைத்து முட்டி மேல் வைத்துக் கொள்ள வேண்டும், முடங்கால் மேல் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்துக்கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே வாங்கி மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். இதுதான் ஆழ்ந்த சுவாசம், டீப் பிரீத்திங் என்று கூறுவார்கள். இவ்வாறு செய்வதனால் என்ன பலன் என்றால், நம்முடைய உடலுக்கு நம்முடைய சாதாரண வாழ்க்கை முறையில் நாம் உட்கொள்ளும் காற்றினுடைய அளவு 1/7 மடங்குதான் நாம் உட்கொள்கிறோம். இவ்வாறு ஆழ்ந்த சுவாசம் செய்வதனால், இந்த பயிற்சி செய்வதனால் நம்முடைய நுரையீரலின் கொள்ளளவு 7 மடங்கு அதிகமாகின்றது. இவ்வாறு 7 மடங்கு நுரையீரலின் கொள்ளளவு அதிகப்படுத்துவதற்கு காரணமாக நம்முடைய பிராணவாயு கொள்ளளவு 7 மடங்கு அதிகரித்து நம்முடைய உடல் முழுவதும் இந்த பிராணவாயு சென்று அதிக ரத்தம் உடலில் எல்லா செல்களுக்கும் கிடைத்து அதிகப்படியான பிராணவாயு கிடைத்து அதிக ரத்தம் சுத்தமடைந்து நம் ஆரோக்கியமான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது இந்த ஆழ்ந்த சுவாசம் என்ற மூச்சு பயிற்சி. இது முதலாவது மூச்சு பயிற்சி. எத்தனை முறை செய்ய வேண்டும் என்றால், ஒரு 5 முறை ஆரம்பத்தில், ஒரு 5 முறை. ஒரு முறை என்பது ஒரு முறை மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுவது. ஒரு முறை உள்ளே இழுத்து ஒரு முறை வெளியே விடுவது ஒரு முறை என்பது ஒரு சைக்கிள், அப்படி ஒரு சுற்று என்று கூறுவார்கள். இதுபோன்று ஆரம்ப காலத்தில் 5 முறை செய்யலாம். அனைத்து செல்களுக்கும் அனைத்து பாகங்களுக்கும் அதிகப்படியான பிராணவாயு கிடைத்து ரத்தம் மிகவும் சுத்தியடைந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஆழ்ந்த சுவாசம் என்ற மூச்சு பயிற்சி உதவிகரமாக இருக்கின்றது. 2வதாக கபாலபதி என்று கூறுவார்கள். இது வடமொழியிலே கபாலபதி என்று சொல்லுவார்கள். தமிழில் தடைபட்ட சுவாசம் என்று கூறுவார்கள். ஆங்கிலத்திலே ஸ்டக் எக்ஸலேஷன் சொல்லுவார்கள். இது எவ்வாறு செய்ய வேண்டுமென்றால், ஒரு அரை மூச்சு வாங்கிக் கொள்ள வேண்டும். முழு மூச்சு வாங்கினால் அனைத்து காற்றும் வேகமாக வெளியிலேயே வருவதற்கு வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும். அதை தடை செய்வதற்காக சிறிது சிறிதாக வெளியே விடுவதற்காக அரை மூச்சு வாங்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தும்மல், அதாவது மூக்கு சீந்தும் பொழுது நம்ம அப்படி என்று சீந்தும் போது என்ன செய்வோமோ அதே மாதிரி வயிறு உள்ளியும் வெளியும் வர மாதிரி ஒரு பலம் கொண்டு ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து செய்யணும். அது மாதிரி செய்யறதுதான் இந்த கபாலபாதி அல்லது தடைபட்ட சுவாசம் என்று கூறுவார்கள். இந்த மூச்சு பயிற்சியின் பலன், நாம் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த மூச்சு பயிற்சி உதவிகரமாக இருக்கின்றோம். முதல் பயனாக உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு உபயோகரமாக இருக்கின்றது. இரத்த ஓட்டம் சீராகும். நம்முடைய கபாலத்திற்கும் மூளைக்கும் இடையில் உள்ள இடங்களில் கரியமல வாயு தங்கியிருக்கும். அது மட்டுமல்லாமல் வேற்று பொருள்கள், ஒரு தேவையற்ற பொருட்கள் இருந்தால் இந்த பயிற்சி செய்வதன் காரணமாக அந்த தேவையற்ற வேற்று பொருட்களை எரித்து வெளியே கொண்டு வந்துவிடும். அதனால்தான் நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு, மூளை செல்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு இந்த கபாலபதி என்ற பயிற்சி உதவிகரமாக இருக்கின்றது. மூன்றாவதாக நாடி சுத்தி என்ற பயிற்சியை பார்ப்போம். நாடி சுத்தி என்ற பயிற்சி ஆல்டர்னேட் நாஸ்டில் பிரீத்திங் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இந்த பயிற்சியை செய்வது எப்படி என்றால், அனைத்து பயிற்சிகளுக்கும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து ஆசனங்கள் முன்பு கூறியது போல் செய்ய வேண்டும். இந்த கைகளை மட்டும் இடது கை சின்முதிரையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கை விஷ்ணு முத்திரை என்று கூறுவார்கள். அதாவது கட்டை விரல் வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கும், ஆள்காட்டி விரல் நடுவிரல் உள்ளே மடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும், மோதிர விரல் சுண்டு விரல் வெளியில் நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும். இது மாதிரி வைத்துக்கொண்டு இதை விஷ்ணு முத்திரை என்று சூறுவார்கள். கட்டை விரலால் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக காற்றை முதலில் வெளியே விட வேண்டும். வெளியே விட்ட பின்னர் காற்றை அதே வழியாக இடது நாசி வழியாகவே காற்றை உள்ளே இழுத்து இடது நாசியை மோதிர விரலால் அடைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக காற்றை வெளியே விட வேண்டும். வலது நாசி வழியாக வெளியே விட்ட பின்னர் மீண்டும் அதே நாசி வழியாக காற்றை உள்ளே இழுத்து வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்ற வேண்டும். இதுபோன்று மாறி மாறி செய்வதனால் நமக்கு நன்றாக மூச்சு உடல் முழுவதும் காற்று பரவி நல்ல சிறந்த பலன்களை கொடுக்கும். இடது பக்கம் காற்றை வெளியேற்றி இடது பக்கம் காற்றை உள்ளிழுத்து இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது நாசியை வழியாக காற்றை வெளியே விட்டு வலது நாசி வழியாக உள்ளே இழுத்து வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக காற்றை வெளியே விட்டால் ஒரு சுற்று. இதுபோன்று ஐந்து சுற்றுகள். அனைத்து பயிற்சிகளுமே மற்ற பயிற்சிகளை செய்தது போல் இந்த பயிற்சியும் ஐந்து சுற்று செய்யலாம். இதுபோன்று ஆரம்ப கட்டத்திலே ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை செய்யலாம். அனைத்து பயிற்சிகளும் ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை செய்து நாள்பட நாள்பட ஒரு மூன்று மாதத்தில் ஒரு 10 முறை அல்லது 15 முறை செய்யலாம். இந்த பயிற்சியை செய்வதனால் என்ன பலன் என்றால், நம்முடைய மன விழிப்புணர்வு, நம்முடைய மனதிற்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும், நல்ல ஒரு விழிப்புணர்வு. அதாவது நாம் ஏதாவது முடிவு எடுக்க வேண்டுமென்றால் அந்த முடிவு நல்ல முடிவாக இருப்பதற்கு இந்த பயிற்சி பெரும்பாலும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் நம்முடைய மன ஒருமைப்பாடுக்கும் இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும். பசியை ஊக்குவிக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அனைத்து நாடிகளும், அதாவது நம்முடைய மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தையே நன்றாக பலப்படுத்தி சுத்தப்படுத்தும். இதுபோன்று செய்வதனால் நன்றாக உடல் ஆரோக்கியத்தை வைத்து மருத்துவ செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்புகரமாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கறது ரொம்ப எளிய ஒரு பயிற்சி. அது சரியான முறையில நீங்க சொன்ன மாதிரி அதை செய்யும்போது உடல் நல்ல அற்புதமான பலன்களை பெறுது. இந்த பயிற்சிகளை வந்து யாரெல்லாம் செய்யலாம், ஏதாவது உடல் நோய்களுக்கு சம்பந்தப்பட்டு இவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா, வயது வரம்பு ஏதாவது இருக்குங்களா?
12 வயது முதல் 80 வயதுக்கு மேலும் முடிந்த அளவு செய்யலாம், முடியவர்கள் செய்யலாம். உட்கார்வதற்கு சிரமமாக இருந்தால் நாற்காலியில உட்கார்ந்து இடது கணுக்கால் மேல் வலது கணுக்கால் படுமாறு வைத்துக்கொண்டு நேராக உடல் கழுத்து தலை நேராக வைத்துக்கொண்டு கண்களை மூடிமாறு செய்யலாம். அப்படி முடியாத நோயாளிகளாயிருந்தால் படுக்கையிலிருந்து கூட சில பயிற்சிகளை செய்யலாம். ஆனால் குறிப்பாக இந்த கபாலபதி, அதாவது தடைப்பட்ட சுவாசம் என்று இரண்டாவது பயிற்சியை இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் செய்யக்கூடாது. இந்த இருதய நோயாளிகளும் இந்த கபாலபதி என்ற பயிற்சியை செய்யக்கூடாது. மற்றபடி மற்ற பயிற்சிகள் எல்லாம் முடிந்த அளவு செய்யலாம். காலையில் எளிய முறை ஆசனங்களை செய்துவிட்டு அல்லது நடைப்பயிற்சியை முடித்துக்கொண்டு அல்லது ஏதாவது ஒரு உடல் பயிற்சியை செய்து முடித்துவிட்டு இந்த மூச்சு பயிற்சியை பண்ணலாம். ஒரு தடவை பண்ண போதும், காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறையும் பண்ணலாம். இந்த நாடி சுத்தி ஆழ்ந்த நிலை சுவாசம் இதெல்லாம் டைம் கிடைக்கும் போது எப்ப வேணாலும் பண்ணலாங்க.
சரிங்க, நல்ல மூச்சு பயிற்சி பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாரும் இதை பின்பற்றி தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். நீங்க கொடுத்த இந்த அருமையான விளக்கத்துக்காக நேயர்கள் சார்பாகவும் வானொலி நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
என்ன நண்பர்களே, இதுவரைக்கும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் எஸ் தேவராஜன் அவங்க மூச்சு பயிற்சியை பத்தி சொன்னது நம்மளுக்கு சுவாரஸ்யமாகவும் புதுமையாகவும் இருந்துச்சு இல்லீங்களா? நிகழ்ச்சியில் இதுவரை உடன் உரையாடினார் என் குணவதி. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் எண்ணங்களும் வரவேற்கப்படுகின்றன நேயர்களே.